வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய வேதாகம போதனை பகுதி ஒன்று. நான் இளம் வயதாய் இருந்தபோது வேலை செய்தது போல இப்பொழுது என்னால் வேலை செய்ய முடிவதில்லை. எத்தனை தடவை இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்? அது எவ்வளவு உண்மையும் கூட. நம் சக்தி எல்லாம் குறைந்து போவதற்கான நமக்கு 70 வயது வேண்டும் என்பதில்லை. மத்திய வயது காலத்தில் கூட நம் இளம் வயதாய் இருந்தது போல நடக்க முடிவதில்லை. வயது முதிர்வதிலேயே நம் வாழ்க்கையை கழிக்கிறோம். ஒரு நாளில் நாம் மரித்து போவோம் என்பது நாம் சற்றே சிந்தித்தால் நம்புவோம்? அது எவ்வளவு உண்மையும் கூட. நம் சக்தி எல்லாம் குறைந்து போவதற்கான நமக்கு 70 வயது வேண்டும் என்பதில்லை. மத்திய வயது காலத்தில் கூட நம் இளம் வயதாய் இருந்தது போல நடக்க முடிவதில்லை. வயது முதிர்வதிலேயே நம் வாழ்க்கையை கழிக்கிறோம். ஒரு நாளில் நாம் மரித்து போவோம் என்பது நாம் சற்றே சிந்தித்தால் நமக்கு திட்டமாய் தெரியும். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியில் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். சங்கீதம் 90:10. சங்கீதக்காரனின் இந்த வார்த்தைகள் உண்மையானவை. மனிதன் யாவருமே சாகிறவர்கள். வாழ்க்கையில் கட்டாயம் நிகழும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில், ஒரு நாள் மரித்து போவோம். பூமியில் வாழ்ந்த முதல் மனிதன். நாம் எல்லோரும் ஏன் முதிர்வயதாகி பின்னர் இறந்து விடுகிறோம்? இதற்கான பதிலைக்கான வேத புத்தகத்தின் முதல் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆணையும் பெண்ணையும் பற்றி வாசிக்க வேண்டும். மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மிக அழகானதொரு உலகை தேவன் உண்டாக்கினார். தாவரங்களையும் மிருகங்களையும் முதலாவதாக படைத்த தேவன் எல்லாம் ஆயத்தமான பின் ஒரு மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஆச்சரியமான திறமையினாலே ஒரு மனித உடலை உருவாக்கினார். உயிரற்ற அந்த சடலம் தரையிலே கிடந்ததை நாம் மனக்கண்ணினாலே காண முடியும். அதன் பின் என்ன? தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7. மனிதன் சுவாசிக்க தொடங்கினான். அவன் உயிருள்ளவனானான். அவனால் பார்க்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் உணரவும் முடிந்தது. மெய்யாகவே தேவன் படைத்த எல்லாவற்றை காட்டிலும் மிக ஆச்சரியமான படைப்பு மனிதன்தான். ஆதாமின் தனிமை. ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதாம். அதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த பெயர். தோட்டத்தை பராமரித்தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தவிர மற்ற எந்த மரத்தின் கனியையும் விருப்பம் போல புசிக்கலாம் என தேவன் ஆதாமிடம் கூறினார். அதோடு அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என அவனை எச்சரிக்கவும் செய்தார். ஆதியாகமம் 2:17. ஆதாமுக்கு துணையாக மிருகங்கள் தாம் இருந்தன. அவன் சிந்திக்கும் விதமாக அவைகளால் சிந்திக்க முடியவில்லை. அவன் தனிமையை உணர ஆரம்பித்தான். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்றார். ஆதியாகமம் 2:18. வசனம் 21-23, தேவன் எவ்விதம் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை ஆதாமோடு கூட இருந்த அவன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியை உருவாக்கினார் என நீங்கள் வாசிக்கலாம். ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறார்கள். ஆதியாகமம் 3:1-13, முதலாம் மனுஷனாகிய முதலாம் மனுஷியாகிய ஏவாள் எவ்விதம் சர்ப்பத்திற்கு செவி கொடுத்து, அதாவது சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடந்தாள் என்பதை பார்க்கிறோம். ஆதாம் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியாமல் போனான் என்று வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனையை மீறியதால் அவர்கள் பாவம் செய்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தபடி பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது தெரிந்ததுதான். ஏனென்றால் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று தேவன் சொல்லியிருந்தார். தண்டனை அந்த கஷ்டத்திற்கான காரணத்தில் சர்ப்பத்தின் பங்குக்காக அது தண்டிக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் மரண தண்டனை பெற்றதோடு தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் அதிக காலம் வாழ்ந்தார்கள். எனினும் அவர்கள் நம்மை போலவே மறிக்கும் சிருஷ்டிகளானார்கள். நம்மை போலவே களைப்படைந்து வியாதிப்பட்டு கடைசியில் முதிர்வயதாகி மறிக்க வேண்டியதாயிற்று. தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயம் உறுதியுள்ளவைகள்தான். நீங்கள் மண்ணாயிருக்கிறபடியால் மண்ணுக்கு திரும்புவாய். ஆதியாகமும் 3:19. தேவன் எவ்விதம் ஆதாமை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊத்தினார். மனிதன் ஜீவாத்மாவானான் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். 2:7. மனிதர்கள் யாவருமே ஜீவாத்மாக்கள். ஆனால் அவர்கள் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் அவர்கள் ஜீவன் போய்விடுகிறது. அவர்கள் செத்த ஆத்மாக்கள் ஆகிறார்கள். பிரசங்கி 5:6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. அல்லது சங்கீதம் 146:3-4 கூறுவது போல, பிரபுக்களையும் ரட்சிக்க சாணியில்லாத மனு புத்திரர்களையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனை அழிந்து போம். உலகில் பாவமும் மரணமும் இது எவ்வாறு நம்மை பாதிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள பவுல் அப்போஸ்தலன் நமக்கு உதவுகிறார். ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. 5:12. கருத்து சுருக்கம். தேவன் ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவாத்மாவானான். தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை அவன் மீறினால் தண்டனை மரணம்தான் என அவனிடம் கூறினார். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். அவர்கள் மரிக்கும் படைப்புள்ளவர்கள் ஆகிறார்கள். மனிதர் யாவரும் ஆதாமின் வழித்தோன்றல்கள். எல்லோரும் பாவிகள். ஆகவே எல்லோரும் மரிக்கிறார்கள். நாம் பார்க்க போகிறதன்படி கிறிஸ்து மக்களுக்கு ஜீவனை குறித்து நம்பிக்கையை கொண்டு வந்தார். அது எவ்வளவு உண்மையும் கூட. நம் சக்தி எல்லாம் குறைந்து போவதற்கான நமக்கு 70 வயது வேண்டும் என்பதில்லை. மத்திய வயது